அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 31 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்க அதிகாரி நிஷா பிஸ்வாலிடம் இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் செயற்பாடுகள் பற்றி இலங்கை அரசு புகார் செய்திருப்பது குறித்த செய்திகள், இவரை சந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரின் செவ்வி,
அவர்கள் உறுதிமொழி தருவதற்காக இங்கே வரவில்லை, அவர்கள் இங்கே வந்தது விஷயங்களை அறிவதற்காக, அவர்களுடைய விஜயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இங்கு உள்ள நிலைமைகள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கின்றோம். அது கருத்தில் எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இந்தியாவில் செயற்படும் கட்ட பஞ்சாயத்துக்கள் இந்தியாவின் கலாச்சார தேவையை பூர்த்தி செய்வதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருப்பது சரியா என்பது குறித்த பெண்ணியவாதிகளின் கருத்துக்கள்,
சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லயும் ஒரு மாறுபட்ட முற்போக்கால ஒரு நிலைப்பாட்டை கெஜ்ரிவால் எடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பம். அப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதற்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தம் அளிப்பதாக இருக்கு.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியன் சமாதானம் பற்றி ஜெனீவாவில் நடந்த முதற் சுற்று பேச்சுக்களின் ஆரம்பம் சற்று அமைதியானதாக இருந்தாலும் மேலும் பேச்சுக்கள் நடத்தப்படுவதற்கு ஏற்றோர் அத்திவாரமாக திகழ்கிறது என்று ஐநா சமரச தூதர் லக்தார் பிரஹிமி தெரிவித்திருக்கிறார்.
It was a very difficult start. But the sides have become used to sitting in the same room. They have presented positions.
அரசுக்கும் எதிரணிக்கும் இடையில் வேறுபாடுகள் பல இருந்திருக்கக்கூடும். ஆனாலும் அரசியல் சமரச மனப்பாங்கு இருந்தால் தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன என்றும் அவர் கூறினார். வன்செயல்களை நிறுத்த வேண்டும் என்ற அவசர தேவை இருக்கிறது என்பதையும், சிறிய மக்கள் மீது ஏற்றுக்கொள்ள முடியாத துன்பம் திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இருதரப்பினருமே உணர்கிறார்கள். பிப்ரவரி மாதம் 10 இரண்டாம் சுற்று பேச்சுக்களில் மேலும் முன்னேற்றம் காணப்படலாம் என்றும் திரு பிரஹிமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
உக்ரைனில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் நிலைமையை ஸ்திரப்படுத்த அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு இராணுவத்தினர் அதிபர் விக்டர் யானுகோவிச் அவர்களை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படியான நடவடிக்கைகளை அவர்கள் மனதில் வைத்திருக்கின்றார்கள் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கை எதுவும் கூறவில்லை. அதிபர் யானுகோவிச் அவர்கள் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பொது மன்னிப்பளிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டு ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிரான சட்டத்தை ரத்து செய்திருக்கும் நிலையில் இந்த அறிக்கை வந்திருக்கின்றது.
The offers of President Yanukovych have not yet reached.
ஆனால் அதிபர் யானுகோவிச் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் நெருக்கடியை குறைக்க போதுமானவை அல்ல என்று அமெரிக்க அரசுத்துறைச் செயலர் ஜான் கெரி அவர்கள் கூறியதாகவும் கூறியிருக்கின்றார். முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னர் காணாமல் போன எதிர்க்கட்சி செயற்பாளரான டிமித்ரோ பலுலோட்டோ அவர்கள் தான் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறியிருந்தார்.
எகிப்திய பள்ளிவாசல்களில் மத குருக்கள் நிகழ்த்தும் உபதேசங்களை பிரசங்கங்களை கட்டுப்படுத்தும் அரசாங்க திட்டத்தின் ஒரு அம்சமாக அரசு தெரிவு செய்த ஒரு தலைப்பிலேயே இன்று வெள்ளிக்கிழமை பல பள்ளிவாசல்களில் உபதேசங்கள் நிகழ்த்தப்பட்டன. அனுமதி இல்லாமல் உருவாக்கப்பட்ட சேரி இருப்பிடங்களை மறுசீரமைத்தல், வறியவர்களுக்கு உதவி வழங்குதல் போன்ற விஷயங்களிலேயே இன்று பிரசங்கங்கள் நடத்தப்பட்டன. பள்ளிவாசல்களில் மத போதகர்கள் அரசியல் பதற்ற நிலையை தூண்டிவிடாமல் இருக்க அவர்களுக்கு வழிகாட்டல்கள் அவசியம் என்று எகிப்திய அதிகாரிகள் கருதுகிறார்கள். இஸ்லாமியவாத முன்னாள் அதிபர் மோசி கடந்த ஆண்டில் இராணுவத்தால் தூக்கி எறியப்பட்ட பிறகு எகிப்தில் இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் இராணுவ ஆதரவு அரசாங்கத்தை கண்டனம் செய்யும் மதபோதகர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கண்டனக்காரர்கள் கூறுகிறார்கள்.
இந்தியாவில் பிரபலமாக இருக்கின்ற சில கார் வகைகள் விபத்து பாதுகாப்பு பரிசோதனையில் தோல்வி கண்டிருக்கின்றன. ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் 20 முன்னர் வைத்திருந்த வாகன பாதுகாப்பு நடைமுறைகளையே தற்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற 5 சிறிய கார் ரகங்கள் கொண்டிருப்பதாக குளோபல் NCAP என்ற சுயாதீன நிறுவனம் கண்டறிந்திருக்கின்றது. உலகில் மிக விலை குறைந்த காரான டாடா நோனோவும் இந்த பாதுகாப்பு பரிசோதனையில் தோல்வி கண்டிருக்கின்றது. இது தவிர ஃபோர்ட், வாக்ஸ்வேகன் மற்றும் ஹயுந்தாய் போன்ற உலக நிறுவனங்கள் இந்திய சந்தைக்காக தயாரித்து விற்கின்ற கார் ரகங்களும் கூட இந்த பரிசோதனையில் வெற்றி வரவில்லை. உள்ளூர் சந்தையில் விலை குறைந்த கார்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நல்ல கிராக்கி காரணமாக காற்றுப்பைகள், ஏர் பேக் போன்ற விபத்து பாதுகாப்பு கருவிகளை நீக்கிவிட்டுத்தான் இந்த கார்கள் குறைந்த விலையில் சந்தைக்கு வருகின்றன.
தாய்லாந்து நாட்டில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கவுள்ள பொதுத் தேர்தலை குழப்பு முயற்சியாக அரசாங்க எதிர்ப்பு கண்டனக்காரர்கள் கட்டடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வாக்குச்சீட்டுகள் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க தெற்கு தாய்லாந்திலும் தலைநகர் பேங்காக்கிலும் பல அரசு படிமனை கட்டடங்களை அவர்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு முதலில் மாற்றப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்கிறார்கள். நிருபர்களின் கருத்துப்படி ஆளும் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று தெரிய வந்திருக்கிறது.
முக்கிய விவகாரங்களில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்வதற்கு பரந்துபட்ட ஆதரவு இருப்பதாக பர்மாவில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற அறிக்கை ஒன்று கூறுகின்றது. அரசியலில் ராணுவத்தினரின் பங்கு மற்றும் அதிபரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை ஆகியவற்றில் மாற்றங்களுக்கு பலமான ஆதரவு இருப்பதாக அந்த ஆவணம் கூறுகின்றது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் செயற்பாடுகள் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதாகவும் போதனை செய்வதாகவும் இருப்பதாக இலங்கை அரசு புகார் செய்திருக்கிறது. மூன்று நாள் விஜயமாக இலங்கை சென்றிருக்கும் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவு செயலர் நிஷா பிஸ்வாலிடம் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இந்த குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
யுத்தத்தின் பின்னரான சூழலில் கிடைத்திருக்கின்ற பொன்னான சந்தர்ப்பத்தை இலங்கை இழந்துவிடும் என்று சர்வதேச சமூகத்தின் மத்தியில் அச்சம் அதிகரித்து வருவதாக அமெரிக்காவின் உதவி வெளியுறவு செயலர் நிஷா பிஸ்வால் தமக்கு சுட்டிக்காட்டியதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போரின் வடுக்களை ஆற்றுவதில் இலங்கை வேகமாக இயங்கவில்லை என்றும் இந்த ஆறாத வடுக்கள் மீண்டும் மோதல்களை தோற்றுவிக்கக்கூடும் என்றும் அமெரிக்க பிரதிநிதி சுட்டிக்காட்டியதாக வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸின் அலுவலகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், இலங்கையில் மீண்டும் மோதல் ஏற்படுவதை மக்கள் விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவின் செயற்பாடு மற்றவர் விவகாரத்தில் மூக்கை நுழைக்கும் வேலை என்றும் ஊருக்கு உபதேசம் செய்யும் வேலை என்றும் இலங்கைக்காக சுட்டிக்காட்டப்படும் ஏற்பாடுகள் மற்ற நாடுகளின் விவகாரத்தில் கை கொள்ளப்படுவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதுபோல இலங்கை சமமாக நடத்தப்படவில்லை என்றும் ஜி எல் பீரிஸ் அமெரிக்க உதவி வெளியுறவு செயலரிடம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு இலங்கைக்கு எதிரான நிகழ்ச்சி நிரல் எதனையும் அமெரிக்கா கை கொள்ளவில்லை என்றும் அமெரிக்க அரசு உருவாவதில் அடித்தளமாக கொண்டிருக்கின்ற சில விடயங்களில் அமெரிக்கா உறுதியாகத்தான் நின்றாக வேண்டும் என்றும் நிஷா பிஸ்வால் இலங்கை அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முக்கிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இலங்கையின் சொந்த பொறிமுறையை கையாளுமாறு அமெரிக்கா கோரி வந்தது என்றும் ஆனால் இலங்கை அதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை போதுமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் அமெரிக்க பிரதிநிதி ஜி எல் பீரிஸிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இலங்கை மீது விழுந்திருக்கின்ற சர்வதேசத்தின் பார்வை பரந்துபட்ட பொதுநலனை கொண்டதோ அல்லது வெளுமியங்களை அடிப்படையாக கொண்டதோ அல்ல என்றும் அதிகாரம் பணம் மற்றும் வாக்குகளை நோக்காக கொண்டதுதான் என்றும் ஜி எல் பீரிஸ் அமெரிக்க உதவிச் செயலாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையே பொருளாதாரம் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களில் ஒத்துழைத்து செயற்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார். அதிகாரப்பூர்வ பயணங்களை மேற்கொண்டு இலங்கை வருபவர்கள் கடந்த காலங்களைப் போல ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை கொண்டு வந்து நிறைவேற்ற பார்க்க மாட்டார்கள் என்று நம்புவதாகவும் ஜி எல் பீரிஸ் நிஷா பிஸ்வாலிடம் கூறியிருக்கிறார். அமெரிக்கா தனது அணுகுமுறையில் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டுமென்று அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவுச் செயலர் நிஷா பிஸ்வால் இன்று ஜனாதிபதியின் சகோதரர்களான பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச, வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் மற்றும் நீதித்துறை அமைச்சரும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருமான ரவுப் ஹக்கீம் ஆகியோரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களையும் இன்று இரவே அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவையும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரிட்டனுக்கு வர இருக்கின்ற நிஷா பிஸ்வால் பின்னர் ஜெனீவாவுக்கும் பயணமாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அமெரிக்க அதிகாரி நிஷா பிஸ்வாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தரம் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இன்று பின்னேரம் நானும் வடமாநிலத்து முதலமைச்சர் திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் நிஷா தேசாய் பிஸ்வால் அவர்களை சந்தித்து ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் அமர்வின் போது அமெரிக்காவில் அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற பிரேரணை சம்பந்தமாக அதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய விஷயங்களை பற்றி நாங்கள் உரையாடினோம். தற்போது இலங்கையில் நாட்டில் பூராகவும் விசேஷமாக வடகிழக்கில் தற்போது உள்ள நிலைமையை பற்றியும் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் பலவிதமான சிபார்சுகள் செய்யப்பட்ட பிறகு ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை பேரவை அமர்வில் 2012 ஆம் ஆண்டும் 2013 ஆம் ஆண்டும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு பிறகு கர்மங்கள் என்ன விதமாக நடைபெற்றிருக்கின்றன, என்ன விதமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன, விசேஷமாக அரசாங்கத்துடைய செயல்பாடும் இராணுவத்திய செயல்பாடும் மக்கள் எதிர்நோக்குகின்ற பல விதமான பிரச்சனைகள், இவ்விதமான பல விடயங்களை பற்றி நாங்கள் உரையாடினோம்.
அமெரிக்க தரப்பிலிருந்து உங்களுக்கு
அவருடைய விஜயத்திலே நோக்கம் கர்மங்கள் சம்பந்தமாக நிலைப்பாடுகளை அறிவது, அந்த வகையில் இந்த உரையாடல் அமைந்தது. அதற்கு மேலதிமான் ஒன்று சொல்வதற்கு இல்லை.
ஆம், அமெரிக்க பிரதிநிதி தரப்பில், நிஷா பிஸ்வால் தரப்பில் என்ன வகையான ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்?
அவர்கள் உறுதிமொழி தருவதற்காக இங்கே வரவில்லை. அவர்கள் இங்கே வந்தது விஷயங்களை அறிவதற்காக, அவர்களுடைய விஜயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இங்கு உள்ள நிலைமைகள் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கின்றோம்.
உங்களுடைய
அது கருத்தில் எடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். இலங்கையின் வடக்கே இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டு வரும் 50,000 வீட்டு திட்டப் பணிகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கை வந்திருக்கும் இந்திய வெளியுறவுத்துறையின் விசேட செயலர் சுஜாதா மேதா, இந்திய வெளியுறவுத்துறையின் மேலதிக செயலரும் நிதித்துறை ஆலோசகருமான வினய்குமார் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் வடபகுதியில் 2 நாட்கள் நேரில் சென்று பார்வையிட்ட பிறகு இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு இதுகுறித்து பல்வேறு தரப்பினருடன் விவாதித்திருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்று இந்திய துணை தூதுவர் எஸ் மகாலிங்கத்திடம் கேட்டார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இன்னைக்கு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், 4 இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் இன்க்ளூடிங் அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல ஒர்க் பண்ற ஏஜென்சியோட மீட்டிங் நடந்தது ஹை கமிஷன்ல. ஜென்ரலா என்னென்ன இஷ்யூஸ் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் இந்திய வீட்டு திட்டத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பொதுவாக இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸோட நாங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது வந்து இதை வந்து எப்படி நாங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வந்து இந்த வீட்டு திட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அடுத்தது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சினுடைய என்னென்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, எங்களோட தொடர்பு கொள்றதுலையும் எங்களோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுலையும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. மீட்டிங்கில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மீட்டிங் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இனிமேல் வந்து அந்த டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து பின்னாடி ரிவ்யூ பண்ணி எப்படி இந்திய வீட்டு திட்டத்தை நல்லபடியா முன்னெடுத்து செல்றதுங்கிறத நாங்க முடிவெடுப்போம்.
வடக்கில் உள்ள நிலைமைகள் பற்றி இந்த கூட்டத்தில் எப்படி பேசுனீங்க, என்ன முடிவெடுத்திருக்கிறீங்க?
இல்ல, வடக்குல வந்து இப்போ வவுனியால அந்த போராட்டம் நடத்தினாங்க. அது வந்து எப்படி ஏன் நடத்தினாங்க அப்படிங்கறது அது வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி கிட்ட நாங்க கேட்டோம், என்ன இந்த மாதிரி நடத்தினாங்களா இல்லையானா ஆமா நடத்தினாங்க அப்படின்னா அது வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா எங்களுக்கு தோணல. அதை நாங்க வந்து இலங்கை அரசாங்கத்தோடையும் இலங்கை அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரிகளோடையும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்கிறது நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால அதன்படி அவங்களோட கலந்து ஆலோசிச்சு அதை வந்து எப்படி சுமூகமா முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ண போறோம். வடக்குல வந்து இதுவரைக்கும் 10,250 வீடு வந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நடந்தது வந்து ரொம்ப விரும்பத்தக்க முறையில தான் வந்து இந்திய வீட்டு திட்டம் நடந்திருக்கு. இனி அடுத்த கட்டத்துல வந்து பயனாளிகள் தெரிவு செய்வதிலையும் வீட்டு திட்டம் அமல்படுத்துவதிலையும் எப்படி வந்து நம்ம முன்னெடுத்து செல்லலாம் என்கிறத நாங்க வந்து இன்னைக்கு பேசியிருக்கோம். அது வந்து அதாவது டீடைலா பேசணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இந்த முதல்ல தெரிவு செஞ்ச பயனாளிகளுக்கு வீட்டுகளை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துல எப்படி பயனாளிகளை தெரிவு செய்யறது, எப்படி வந்து முன்னெடுத்து செல்றத முடிவு பண்ணணும்.
இப்ப நீங்க சொல்ற வந்து 3வது கட்டத்தை பற்றி நீங்க சொல்றீங்க, இனிமேல் நடக்க போறது?
ஆமா, சில இப்ப யாழ்ப்பாணத்துல 3வது கட்டம் கூட முடிஞ்சிருச்சு. பட் மத்த நம்ம மாவட்டங்கள்ல 3வது கட்டத்துக்கு நாங்க வரல, 2வது கட்டத்தோட முடிஞ்சிருக்கு. 3வது கட்ட தெரிவு வந்து இன்னும் ஆரம்பிக்கல.
ஆனா இப்ப வவுனியா பொறுத்தளவில் அந்த பிரச்சனை அதனால தானே வந்திருக்கு, அதாவது 3வது கட்டத்துக்கான பயனாளிகள் தெரிவு செஞ்சிட்டாங்க.
வவுனியா பிரச்சனை பத்தி உண்மையிலேயே அதாவது இந்த சமயத்துல வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வவுனியால ஒன்னும் நாங்க வந்து எல்லா பயனாளிகளையும் தெரிவு செய்யல. வவுனியால இதுவரைக்கும் 1,500-1,600 பயனாளிகள் தான் தெரிவு செஞ்சிருக்காங்க. அது போக இன்னும் வவுனியால எத்தனையோ வீடுகள் இருக்கு, 3 மடங்கு வீடுகள் இன்னும் வவுனியால கட்ட வேண்டி இருக்கு. அதனால வவுனியால பொறுத்த வரைக்கும் தெரிவு செய்யறத இனிமேல் வந்து நாங்க தெரிவு செய்யறது இந்த ப்ரொடெஸ்ட் மீட்டிங் வவுனியால வந்து அந்த போராட்டம் பண்ணது, ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத நாங்க வந்து விவாதிச்சு கொண்டிருக்கோம். அந்த வந்து கண்டிப்பாக நாங்க கவனத்தில் கொண்டு அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யுது என்பதை முடிவு செஞ்சுதான் வவுனியால அடுத்த கட்டத்தை நாங்க ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் கட்டப்பட்ட வீடுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு எங்களை அறியாம நாங்க ஒன்னும் அதை ஒன்னும் தெரிவு செய்யல. அதாவது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் நாங்க வந்து இது வரைக்கும் தெரிவு செஞ்சிருக்கோம். அதனால அதை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இனிமேல் வர்றதை வந்து எப்படி வந்து நம்ம தெரிவு செய்யலாம்? ஏன்னா இவங்க வந்து ஏதோ வீட்டு திட்டமே வவுனியால எல்லாமே முடிஞ்ச மாதிரியும் இனிமேல் வீடே கிடையாதுங்கிற மாதிரியும் வந்து நினைச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. அப்படி கிடையாது. அன்னைக்கு துணை தூதரத்துக்கு வந்தவங்களுக்கு நான் அதான் சொன்னேன், நீங்க வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, நாங்க வந்து நீங்க சொன்னதை நாங்க மனசுல வச்சுட்டு அடுத்த கட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் மனதில் வைத்து அடுத்த கட்டத்தை நாங்கள் செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து இந்த அஜிடேஷன் இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சே ஆகணும், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. அவங்களை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, அதனால அவங்க அந்த போராட்டத்தை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக அவங்க சொன்ன குறைகளை நாங்கள் மனசில் வச்சு முடிஞ்ச வரைக்கும் எங்களால் அதாவது அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சிகளை செய்வோம்.
இலங்கையில் இருக்கும் துணை தூதுவர் எஸ் மகாலிங்கம், இலங்கையின் கிழக்கு மாகாண எழுத்தர் பணி நியமனம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறும் ஒரு சாரார் இன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையினால் புதிதாக வழங்கப்பட்டுள்ள முகாமைத்துவ உதவியாளர்கள் அதாவது எழுதுநர் சேவைக்கான ஆட்தெரிவுக்கு எதிராக இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 7 தமிழர்கள் இந்த மனுவை சட்டத்தரணி AM சுமந்திரன் ஊடாக தாக்கல் செய்துள்ளார்கள். இந்நியமனம் தொடர்பாக கிழக்கு மாகாண பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிவித்தலை மீறும் வகையில் ஆட்தெரிவு இடம்பெற்றுள்ளதாக மனுதாரர்கள் தமது மனுவில் சுட்டிக்காட்டி உள்ளதாக கூறுகின்றார் சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான AM சுமந்திரன்.
திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரிகள் சிலர் அனைத்து விண்ணப்பதாரர்கள் சார்பாகவும் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன்படி கூடுநல மாசு தாக்கல விலை எடுக்காமல் இனவீதாசார அடிப்படையில் எடுக்கிறதாக சொல்லி, ஆனால் இனவீதாசார அடிப்படையில கூட எடுக்காமல் தமிழ் விண்ணப்பதாரிகள் ஒருவரும் எடுபடாத ஒரு நிலையில இது நியாயத்துக்கு சொல்லி இந்த நியமனங்கள் பிழையான அடிப்படையில் கொடுக்கப்பட்டதாகவும் நியமனங்களை ரத்து செய்ய சொல்லியும் தங்களுக்கு அந்த நியமனங்கள் கொடுக்கப்பட வேண்டும், தாங்கள் எடுத்த புள்ளிகள அடிப்படையில் என்று சொல்லி அந்த வழக்கு தாக்கல் எழுத்தாணை என்று சொல்றேன், எழுத்தாணை கோரிய ஒரு விண்ணப்பம் கொண்டு சென்று நாங்கள் ஃபைல் பண்ணியிருந்தோம். இந்த பிரதிவாதிகளாக கிழக்கு மாகாண ஆளுநர், முதலமைச்சர், பிரதம செயலாளர், மாகாண பொது சேவைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்குதான் தாக்கல் செய்திருக்கு, நீங்க அடுத்த கிழமைதான் சப்போர்ட் பண்ணணும்
என்றும் குறிப்பிட்டார் சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான AM சுமந்திரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். ஹரியானா போன்ற வட இந்திய மாநிலங்களில் ஜாட் சமூகத்தவர் நடத்தும் காப் பஞ்சாயத்துக்கள் எனப்படும் சாதி மாறி திருமணம் செய்யும் பெண்களுக்கு தண்டனை வழங்குவது போன்ற சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத தீர்ப்புகளை வழங்கி வருவது தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் ஹரியானா தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த காப் பஞ்சாயத்துக்களை தடை செய்ய வேண்டும் என்று தாம் கோரப்போவதில்லை என்றும் அவைகளுக்கு இந்திய கலாச்சாரத்தில் ஒரு தேவை இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக, அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எதிராக இந்த காப் பஞ்சாயத்துக்கள் இயங்க வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கும் நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் குறித்து அகில இந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகி உமாநாத் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
கேஜ்ரிவால் சொல்லுவது ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது, அதே சமயம் கண்டனத்திற்கு உரியதாக இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்தியாவினுடைய தலைநகர்ல பழம்பெரும் கட்சிகள் ஒரே மாதிரியான பொருளாதார கொள்கை, ஒரே மாதிரியான ஊழலை கொண்ட காங்கிரசுக்கும் BJPக்கும் மாற்றாக ஒரு அரசியல் சக்தியாக அவர் உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நாட்டினுடைய பல இடங்கள்ல இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு மாற்றுன்னு சொன்னா வெறும் தேர்தலில் மாற்று அல்ல. இப்ப வந்து BJPயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காப் பஞ்சாயத்துக்கள்ல அவங்க முழுக்க முழுக்க ஒரு ரோல் எடுக்கிறார்கள். சமீபத்துல கூட உத்தரப்பிரதேசம் முசஃபர் நகர்ல மகா பஞ்சாயத் என்கிற அமைப்புகளை நடத்தி அதன் மூலமாகத்தான் அது வந்து இந்து முஸ்லீம் கலவரங்களாக மாறியது அப்படிங்கிறத நம்ம பத்திரிகையில பார்த்தோம். அதனால BJPயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்களை ஆதரிக்கக்கூடிய, அதில் பங்கெடுக்கக்கூடிய, அதை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பஞ்சாயத்துக்களை தடை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து உயர்சாதி ஓட்டுகள் தேர்தலில் தங்களுக்கு கிடைக்காது என்று வாக்கு வங்கி கணக்குகள்ல ஈடுபடக்கூடிய கட்சியாக இருக்காங்க. அப்ப இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது ஊழல் சம்பந்தப்பட்டதானதாக மட்டும் இல்லாமல் பல்வேறு இந்தியாவை பாதித்திருக்கக்கூடிய, குறிப்பாக சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் ஒரு மாறுபட்ட முற்போக்கான ஒரு நிலைப்பாட்டை கெஜ்ரிவால் எடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பம். அப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அதற்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது வருத்தமளிப்பதாக இருக்கு. இப்ப இதுல வந்து அவர்கள் ஏதாவது சட்டத்திற்கு விரோதமாக நிலைப்பாடு எடுத்தால் வேணா கேட்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான காப் பஞ்சாயத்துக்கள் கூடி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பெண்களுக்கு விரோதமாக அல்லது தலித் மக்களுக்கு விரோதமாக. இப்ப சமீப காலத்துல
முசஃபர் நகரை போல சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக அப்படியான தீர்ப்புகள் தான் வந்து இவங்க வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.
மற்ற இரண்டு கட்சிகளையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், காங்கிரஸ் மற்றும் பிஜேபி. மேற்கு வங்கத்திலே கூட இந்த மாதிரியான இந்த ஒரு கட்ட பஞ்சாயத்துகளை போன்ற ஒரு பஞ்சாயத்துகள் தொடர்ந்து ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கமாகவே கிராமப்புறங்களில் நிலவி வருகின்றன. அதை காங்கிரஸ் மட்டுமல்லாது உங்களது கட்சி கூட ஒரு காலத்திலே பயன்படுத்தியது என்று உங்களது கட்சியின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சட்ட விரோத அல்லது சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்களா உங்களது கட்சி?
இல்லை, எனக்கு தெரிந்து மேற்கு வங்கத்துல இடது முன்னணி இந்த மாதிரியான அமைப்புகளை எதற்கும் பயன்படுத்தியதாக எனக்கு தகவல் இல்லை. அதனாலதான் இப்ப இந்த சம்பவம் சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்த பிறகு எங்களுக்கெல்லாம் என்ன உணர்வுன்னா, ஒரு அரசியல் கட்சி போகும் வரும் அது வேற விஷயம், மேற்கு வங்கத்தினுடைய மனநிலையிலேயே இந்த மாதிரியான தண்டனை என்பது கிடையாது. ஒரு காப் பஞ்சாயத்து கூடி ஒரு பெண்ணுக்கான தண்டனை என்பது யார் வேண்டுமானாலும் போய் பாலியல் வல்லுறவு கொள்ளலாம் என்கிற அந்த தண்டனையும், அது அந்த பகுதி மக்கள் மத்தியில பெரிய அளவு அது வந்து ஒரு எதிர்ப்பை விளைவிக்கவில்லை என்பதும், நிச்சயமாக மேற்கு வங்கத்தினுடைய மக்களுடைய மனோநிலையே வந்து இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப பின்னால ஒருவேளை மீண்டும் இடது முன்னணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குங்கிற கவலை எனக்கு இருக்கு. நடந்த சம்பவத்தை விட இது உண்டாக்குகிற மன ரீதியான விளைவுகளும் கருத்துக்களும் ஆபத்தானவையும் தான் எனக்கு படுது.
இந்த அமைப்புகளை தடை செய்வது என்பது இந்த அமைப்புகள் இல்லாமல் போவதற்கு வழிவகுக்குமா, அல்லது இவர் சொல்வது போல பேச்சுவார்த்தைகள் மூலம் அவர்களை டெமோக்ராட்டைஸ் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா?
இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஜனநாயகமயப்படுத்த முடியுங்கிறது எனக்கு படல. இங்க வட இந்திய மாநிலங்கள்ல இந்த பஞ்சாயத்துகள் முழுக்க முழுக்க அவங்களுடைய தீர்ப்புகள் முழுவதுமே நிலப்பிரபுத்துவ மனோபாவத்துல ஊறி திளைத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளாக, பெண்களையும் தலித்துகளையும் எதிர்க்கக்கூடிய தீர்ப்புகளாகத்தான் இருக்கு. அதனால இதுக்கு மேல இந்த அமைப்புகளை ஜனநாயகப்படுத்த முடியும் என்று நினைப்பது அநேகமாக காணல் நேராகத்தான் போகும்.
அகில இந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்த வாசுகி உமாநாத். சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோகோ விளையாட்டு வீராங்கனைகள் அளித்த பாலியல் புகார் தொடர்பில் அந்த விளையாட்டு அணியின் பயிற்சியாளர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொக்கோ விளையாட்டு வீராங்கனைகள் அளித்த பாலியல் புகார் தொடர்பில் அந்த விளையாட்டு அணியின் பயிற்சியாளர் உட்பட 3 பேரை சத்தீஸ்கர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்க் மாவட்டத்தில் உள்ள பிலாய் என்ற இடத்தில் சத்தீஸ்கர் மாநில பெண்கள் கொக்கோ விளையாட்டு அணியில் உள்ள 18 வயதிற்கு உட்பட்ட 6 பதின்பருவ பெண்கள் உள்ளிட்ட 11 வீராங்கனைகள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அந்த அணியின் பயிற்சியாளருடன் சேர்த்து கொக்கோ சங்கத்தின் அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த கொக்கோ சங்கத்தின் பொதுச்செயலாளர் எஸ் ராஜு என்பவரும், சங்கத்தின் பொருளாளரான ஜக்பந்த் ஜனா என்பவரும், பயிற்சியாளர் முரளி ரெட்டி என்பவரும் அந்த வீராங்கனைகளை தங்களின் அறைக்கு அழைத்து பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று பிலாய் நகரின் உயர் காவல்துறை அதிகாரி வீராந்திர சத்பதி தெரிவித்துள்ளார். இவர்கள் மீது அந்த 11 வீராங்கனைகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு தொடுக்கப்பட்டு பின் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிலாய் ஸ்டீல் ஆலை விடுதியில் அமைக்கப்பட்டிருந்த இளைய மற்றும் மூத்த கொக்கோ வீராங்கனைகளுக்கான தேசிய முகாமில் ஜனவரி 9 முதல் அவர்கள் தங்கியிருந்த போதுதான் இந்த பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றன. அம்மாநிலத்தின் துர்க், ரஜ்நாந்த் கோன், பலோத் மற்றும் பேமேட்ரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த இந்த வீராங்கனைகள் இந்த தொந்தரவு குறித்து புகார் அளிக்க முதலில் தயங்கியதாகவும் பின்னர் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காவல்துறையை அணுகியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் தங்கள் முன்னிலையில் அந்த வீராங்கனைகளை ஆடை மாற்றுமாறு வலியுறுத்தியதாகவும் விரும்பத்தகாத இடங்களில் அந்த பெண்களை தொட முயன்றதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி கூறினார். மேலும் கொக்கோ பயிற்சி காணொளிகளை தனது கை தொலைபேசியில் காண்பிப்பதாக கூறி அந்த வீராங்கனைகளை ஆபாச காணொளிகள் பார்க்க வைத்ததாக மூத்த வீராங்கனை ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அந்த கொக்கோ சங்கத்தின் அதிகாரிகள் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். பெண் குழந்தைகளின் மேம்பாட்டின் ஒரு முயற்சியாக கருதப்படும் இவ்வகையான விளையாட்டு சூழலிலும் பாலியல் தொந்தரவு புகார்கள் வருவது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து இந்தியாவின் முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனை சுனிதா கோத்ரா, இவ்வாறான சம்பவங்கள் சமுதாயத்தில் நடப்பதால் தான் விளையாட்டு உலகிலும் நடக்கின்றன. விளையாட்டு உலகம் ஒன்றும் விதிவிலக்கல்ல. விளையாட்டு உலகத்தை சமூகத்தை விட்டு விலக்கிவிட முடியாது. போதை மருந்து பழக்கம், பாலியல் தொந்தரவு போன்றவை இருந்துதான் வருகின்றன. எனவே இது தொடர்பில் ஒரு கடுமையான சட்டத்தை விளையாட்டு துறையிலும் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். பயிற்சி முகாம்களிலும் தங்கும் விடுதிகளிலும் பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்றார் சுனிதா கோத்ரா.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். முதல் உலகப் போரின் நூற்றாண்டு நினைவு கூறலின் ஒரு பகுதியாக ஃப்ரீடம் 2014 அதாவது 2014 சுதந்திரம் என்கிற தலைப்பில் இன்றைய நிலையில் சுதந்திரம் என்பதன் பொருள் என்ன, நிலை என்ன என்பதை ஆராயும் விதமாக பிபிசி உலக சேவை பல்வேறு செய்திகளை செய்தித் தொகுப்புகளை ஒலிபரப்பவிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தாய்லாந்து மீன்பிடி தொழிலில் கொத்தடிமைகளாக இருக்கும் மீனவ தொழிலாளர்களின் நிலைமையை ஆராய்கிறார் பிபிசியின் பெக்கி பால்ஸ்டாம். தமிழில் தருகிறார் பூமாலரட்டம் சேவகன்.
உலகில் மூன்றாவது பெரிய கடலுணவு ஏற்றுமதி நாடு தாய்லாந்து. இவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தாய்லாந்து படகுகளில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் பிரிட்டனில் அங்காடிகளிலும் உணவு விடுதிகளிலும் விற்கப்படுகின்றன. ஆனால் தாய்லாந்தில் இப்படியான சில படகுகளில் பெரும்பாலும் பர்மா மற்றும் கம்போடியாவில் இருந்து வருகின்ற ஆட்கள் கொத்தடிமை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆயுதம் தெரித்த போலீஸ் படை இந்த படகை சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றார்கள். அடிமை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்கான தாய்லாந்து கடற்போலீசாரின் தேடுதல் வேட்டை இது. படகின் மேத்தளம் கலைந்து போய் கிடக்கின்றது. 17 பேரும் தாய்லாந்து படகு தலைவரும் இங்கிருக்கின்றார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வாட்சை சேர்ந்த பில் ராபர்ட்சன் என்பவர் மீன்பிடி படகுகளில் அடிமைகளாக பணியாற்ற கடத்தப்பட்டவர்கள் குறித்த ஒரு முக்கிய அறிக்கைக்காக நூற்றுக்கணக்கான மீனவர்களுடன் பேசி பேட்டி கண்டவர். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவில் சாப்பிடுபவர்களின் தட்டுக்கு வருகின்ற மீன்களில் கணிசமானவை இந்த அடிமை தொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டவை என்பது குறித்து எந்த அளவுக்கு உங்களால் உறுதியாக கூற முடியும் என்று அவரிடம் கேட்டோம். அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. பிரச்சனை என்னவென்றால், இந்த தொழிலில் கட்டாய பணியாளர்களாக ஆட்களை பயன்படுத்துவது திட்டமிட்டு நடக்கின்றது. இவர்களால் படகுகளில் இருக்கின்ற பொழுது வேலை செய்ய முடியாவிட்டால் அவர்கள் கடலில் தூக்கி வீசப்படவும் வாய்ப்பு. இந்த புனர்வாழ்வு நிலையத்தில் இருக்கின்ற கென்னை போன்ற கம்போடிய மற்றும் பர்மிய சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் தான் இதனால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு நாளைக்கு 3 வலைகளை இழுப்போம். அப்பொழுது நாம் மெதுவாக வேலை செய்தால் எம்மை அடிப்பார்கள், இல்லாவிட்டால் உதைப்பார்கள் என்றார் கென். தப்பிப்போக நினைப்பவர்களின் கைகள் கால்கள் உடைக்கப்படுவதாகவும் சில வேளை அவர்கள் கொல்லப்படுவதாகவும் கென் கூறினார். அவருக்கு சம்பளம் என்று எதுவும் கிடையாது. 6 பிறகு கொஞ்சம் காசு கிடைக்கும் என்று மாத்திரம் கூறியிருக்கின்றார்கள். ஒரு நாள் வன்முறை மிகவும் அதிகமாகவே கென் கடலில் குதித்து விட்டார். 6 கடலில் நீந்திய பிறகு அந்த வழியாக வந்த சிறிய கப்பல் ஒன்று அவரை காப்பாற்றியிருக்கின்றது. ஊரில் வேலை இல்லாமல் இங்கு வருகின்ற சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை தாய்லாந்து தொழிற்சாலைகளில் வேலை தருவதாக கூட்டி வந்து ஒரு படகில் ஏற்றி கட்டாய வேலை வாங்குகின்றார்கள். இந்த ஆட்கடத்தலை தடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று கடுமையான அழுத்தத்துக்கு தாய்லாந்து உள்ளாகி வருகின்றது. ஒரு மீன்பிடி படகை மறித்து அதில் இருந்த சில பர்மிய மீன்பிடி தொழிலாளர்களுடன் நான் பேச முயன்றேன். பர்மாவில் இருந்து வந்த பொழுது இந்த மீன்பிடி படகில் வேலை செய்யத்தான் வருகின்றோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர்களுக்கு அது தெரியாது. தரகர்களின் உதவியுடன் தான் இவர்களெல்லாம் தாய்லாந்துக்கு வந்திருக்கின்றார்கள். அதற்காக நூற்றுக்கணக்கான டாலர்களை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு மிகவும் தாமதமாகத்தான் தெரிய வந்திருக்கின்றது. 7 அவர்கள் அவருக்கு இன்னமும் பணம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த போலீஸ் சோதனையின் முடிவில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீஸ் தலைமை அதிகாரி சுக்சோம்ஜிட் அவர்கள் கூறுகின்றார். அங்கு ஆட்களை தடுத்து வைப்பதற்கான அறை எதுவும் கிடையாது. அவர்களது உடலில் காயம் எதுவும் கிடையாது. அவர்களது கண்கள் மற்றும் முகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கட்டாயமாக வேலை வாங்கப்பட்டதற்கான சமைக்கியதனையும் காண முடியவில்லை என்றார் அவர். அவர்களுக்கான மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் அவர்களுக்கு படகில் என்ன நடக்கின்றது என்பதை எப்படி போலீசார் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆட்கடத்தலை தடுத்து நல்ல வேலை நிலைமைகளை ஏற்படுத்துவதற்கான அதிகாரபூர்வ நடவடிக்கையாக இந்த போலீஸ் தேடுதல் வேட்டை நடக்கின்றது. ஆனால் நாம் இங்கு கண்டதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நடவடிக்கையில் தாய்லாந்தின் நல்ல பெயரை காப்பாற்றி சர்வதேச சந்தையை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் முன்னுரிமை என்று தெரிகின்றது. ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளே தாய்லாந்தின் கடலுணவுகளின் முக்கிய இறக்குமதியாளர்களாக இருக்கின்ற நிலையில் வாடிக்கையாளர்களின் அழுத்தம்தான் இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போலும். ஆனால் இப்போதைக்கு ஆட்கள் கடலுக்கு விற்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள்.
பிபிசியின் பெக்கி பால்ஸ்டாம் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். நேயர்களே, சுதந்திரம் என்பதன் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இந்த சுதந்திரம் 2014 தொடர்பான செய்திகளும் செய்தி பெட்டகங்களும் பிபிசி தமிழோசையில் தொடர்ந்து இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வழக்கம் போல் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.